الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فاستقم كما أمرت ومن تاب معك ولا تطغوا إنه بما تعملون بصير وقال سفيان بن عبد الله رضي الله عنه قلت للنبي صلى الله عليه وسلم قولا في الإسلام لا أسأل عنه أحدا غيرك فقال النبي صلى الله عليه وسلم قل آمنت بالله ثم استقم صدق رسول الله صلى الله عليه وسلم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கே அனைத்து புகழும் உரித்தாகுக. அல்லாஹுவினால் படைத்து உலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட மனித இனத்திற்கு சீரான நேரான நல்வழியை காட்டுவதற்காக அல்லாஹுவினால் அனுப்பி வைக்கப்பட்ட நபிமார்கள் ரசூல்மார்கள் தீர்க்கதரிசிகள் அனைவர்களுக்கும் தலைவராக முத்திரையாக கடைசியாக இவ்வுலகத்திற்கு வருகை தந்து இவ்வுலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருந்த காலங்களில் தனக்கு ஏற்படவிருந்த எண்ணற்ற இன்பங்களை சந்தோஷங்களை மகிழ்ச்சிகளை பொருட்படுத்தாது ஒவ்வொரு நிமிடமும் வினாடியும் தனது சமூகத்திற்காக சமுதாயத்திற்காக உழைத்து பாடுபட்ட எனது உயிருமினி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை தொடர்ந்து பின்பற்றி நடந்த அத்துணை நல்லடியார்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக அல்ஹம்துலில்லாஹ். கணியத்திற்குரிய பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அல்லாஹுவால் நமக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய இந்த மார்க்கத்தில் வெறும் வணக்க வழிபாடுகளுடைய முறைகளை மட்டும் சொல்லி தந்ததோடு நின்றுவிடவில்லை. மாற்றமாக முழு உலகத்தில் வாழக்கூடிய இஸ்லாமியவர்கள் அவர்கள் எந்த ஒரு அலுவல்களில் வேலைகளில் ஈடுபட்டாலும் அதற்கு இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு அழகான முறையை காட்டி தரப்பட்டிருக்கின்றது. அது பெரிய அமல் வணக்கங்களாக இருக்கலாம், சாதாரணமான சின்ன ஒவ்வொரு நாளும் நாம் செய்யக்கூடிய சாதாரணமான வேலைகளாக இருக்கலாம், சிறுநீர் கழிப்பதாக இருந்தாலும் அதற்கும் ஒரு முறை, வீட்டுக்குள்ளே நுழைவதாக இருந்தாலும் அதற்கும் ஒரு முறை, நம்முடைய செருப்புகளை அணிவதாக இருந்தாலும் களைவதாக இருந்தாலும் அதற்கும் ஒரு முறை, நம்முடைய நகங்களை களைவதாக இருந்தாலும் அதற்கும் ஒரு முறை, நம்முடைய தலைமுடியை வளர்ப்பதற்கும் ஒரு முறை, வெட்டுவதற்கும் ஒரு முறை. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஆக இஸ்லாமிய மார்க்கத்தில் நாம் எந்த ஒன்றில் ஈடுபட்டாலும் அதற்கு ஒரு அழகான முறையை காட்டி தரப்பட்டிருக்கின்றது. அந்த முறையை மட்டும் காட்டி தந்ததோடு நின்றுவிடவில்லை. நாம் எந்த ஒரு நல்ல காரியத்தை செய்தாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த நல்ல காரியத்தை நடுநிலைமையாக செய்யுங்கள், நிதானமாக செய்து கொள்ளுங்கள், வளமையாக தொடர்ந்து செய்ய முயற்சி செய்யுங்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, மிக முக்கியமான இரண்டு விடயங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஞாபகப்படுத்தினார்கள். அமல்களில், வணக்கங்களில், இபாதத்துகளில், நல்ல காரியங்களில் எந்த அளவுக்கு உற்சாகப்படுத்தினார்களோ அதே மாதிரி நாம் செய்யக்கூடிய அமல்களில் நடுநிலைமையை நிதானத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும். நபி அவர்களுடைய ஹதீஸ், புகாரியில வரக்கூடிய ஹதீஸ், சத்திது வகாரிபு, நீங்கள் எந்த ஒன்றை செய்தாலும் நேர்மையோடு நிதானமாக நடுநிலைமையாக செய்து கொள்ளுங்கள், எல்லை மீறி வரம்பு மீறி செய்து விடாதீர்கள். ஹதரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு இதே கருத்துக்கு தோதுவாக குறிப்பிடுவார்கள், அலைக்கும் பில் கஸ்த் ஃபின்னல் கஸ்த் அப்லக், நடுநிலைமையை நீங்கள் கையாளுங்கள், யாரு நடுநிலைமையை கையாளுவாரோ அவர் தன்னுடைய நோக்கத்தை அடைந்து கொள்வார். அதற்கு மாற்றமாக யாரு எல்லை மீறி ஈடுபடுவாரோ அல்லது செய்யக்கூடிய அமல்களில் ரொம்ப குறைவு செய்வாரோ அந்த இரண்டு பேர்களும் அவர்களுடைய நோக்கத்தை அடைய முடியாது. எதுவாக இருந்தாலும் சரி, வணக்கங்களாக இருக்கலாம், இபாதத்துகளாக இருக்கலாம், ஜிக்ருகளாக இருக்கலாம், சதக்கா கொடுப்பதாக இருக்கலாம், நஃபுலான நோன்புகளாக இருக்கலாம், இவைகள் ஒவ்வொன்றுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நடுநிலைமையான முறையை போக்கை நமக்கு காட்டி தந்திருக்கின்றார்கள். ஹதரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு தடவை நம்முடைய வீட்டுக்கு நபி அவர்கள் வந்த நேரத்தில் என்னுடைய வீட்டில் ஒரு பெண் என்னுடன் பேசிக் கொண்டிருந்தால் நபி அவர்கள் உள்ளே வந்தவுடன் கேட்டாங்க, ஆயிஷா யார் இந்த பெண்மணி? நான் சொன்னேன், ஃபுலானா பின்த் ஃபுலான் யா ரசூலல்லாஹ், இன்னாளுடைய மகள் இன்னால் அந்த பெண்மணி. அந்த பெண்மணியுடைய சிறப்பை பற்றி சொல்லும் பொழுது சொன்னார்கள், லா தனாமு ஹியா லா தனாமு ஃபில் லைல், அவள் இரவையில தூங்கவே மாட்டாள், இரவையில வணக்கத்தில் ஈடுபடுவார், நஃபுலான தொழுகைகள் ஈடுபடுவார் என்று சொன்ன நேரத்தில் நபி அவர்கள் சொன்னார்கள், இல்லை இல்லம்மா, அந்த விடயத்தில் அந்த பெண்ணுக்கு கவனமாக இருக்க சொல்லுங்கள், ஹுது மினல் அமலி மா துதீகூன், அமல்கள் உங்களால் எது தொடர்ந்து செய்ய முடியுமோ அந்த அமலை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள், ஃபைன்னல்லாஹ லா யமல்லு ஹத்தா தமல்லு, நீங்க எதுவரைக்கும் சோர்வடைய மாட்டீங்களோ, நீங்க எதுவரைக்கும் சடைய மாட்டீங்களோ அதுவரைக்கும் அல்லாஹ்வும் சடைய மாட்டான். அல்லாஹ்வுக்கு சடைவு என்று ஒன்று இல்லை, நீங்க உற்சாகமாக அமல் செய்யும் பொழுது அல்லாஹ் அதை ஆர்வத்தோடு கவனித்துக் கொண்டிருப்பான், அவனுடைய அருள ரஹமத்தை இறக்குவான். மாற்றமாக நீங்கள் ஏனோ தானோ வென்று தேவையில்லாததை போன்று வேறு வேறு சிந்தனைகள்ல சோர்வுடன் சடைவுடன் செய்தீங்கண்டா அல்லாஹ் அதை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான். வேறொரு ரிவாயத்தில் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்ததாக ஹதரத் அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், ஒரு தடவை நபி அவர்கள் மஸ்ஜித் நபவிக்கு வந்தார்கள், இரண்டு தூண்களுக்கு மத்தியிலே ஒரு கயிறு ஒன்று கட்டப்பட்டிருந்தது. நபி அவர்கள் கேட்டார்கள், மா ஹாதல் ஹபுல், இந்த கயிறு என்ன, யாரு எதற்காக கட்டி இருக்கிறாங்க? சொன்னார்கள், ஹாதா ஹபுலு லிஸைனப், ஹதரத் ஸைனப் ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுக்குரிய கயிறு. அவர்கள் இரவையில மஸ்ஜிதில நஃபிலான வணக்கங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பார்கள், ஃபைதா ஃபத்ரத் தஅல்லகத், அவர்கள் சோர்ந்து சடமடைந்து விட்டால் இந்த கயிறை தன்னுடன் இணைத்துக் கொண்டு கட்டி கொண்டு தொழுகையில் ஈடுபடுவார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், லா ஹுல்லுஹு, இந்த கயிற்றை அவிழ்த்து வீசுங்க, இந்த கயிற்றை கலட்டி வீசுங்க. சொல்லிவிட்டு நபி அவர்கள் சொன்னார்கள், லியுஸல்லி அஹதக்கும் நஷாதஹு, நீங்க உற்சாகமாக நல்ல ஆரோக்கியமாக உற்சாகமாக இருக்கக்கூடிய நிலையில தொழுது கொள்ளுங்கள், ஃபைதா ஃபத்ரஃபல் யர்குத், உங்களுக்கு சடைபு வருதா, உங்களுக்கு சிரமம் வருதா, ஏதாவது ஒரு வகையான டயர்ட் போன்று வருதா, ஃபல் யர்குத், நீங்க தூக்கத்துக்கு சென்று விடுங்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, சதக்கா கொடுப்பதில் உற்சாகப்படுத்தி இருக்கிறாங்க, நஃபல் நோன்பு படிப்பதில் உற்சாகப்படுத்தி இருக்கிறாங்க, குர்ஆன் ஓதுவதில் உற்சாகப்படுத்தி இருக்கிறாங்க, ஆனால் அதில் ஒருவர் எல்லை மீறுவதை நபி அவர்கள் விரும்பல. ஹஜ்ரத் அப்துல்லாஹி இப்னு அம்ர் இப்னு அஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனைவியிடம் அவர்களுடைய மாமனார் இவருடைய தந்தை திருமணம் முடித்த அந்த ஆரம்ப காலத்தில் வருகின்றார்கள். பாருங்க, மாமனார் இந்த அளவுக்கு மருமகளை வாட்ச் பண்றாங்க, கண்காணிக்கிறாங்க. கேட்டாங்க, மருமகள் எப்படி என்னுடைய மகன், உங்களுக்கு டைம் தாராரா, உங்களுக்கு நேரம் தாராரா, உங்களோட வீட்டில் இருக்கிறாரா, உங்களுடன் எப்படி ஃபேமிலி லைஃப், உங்களோட குடும்ப வாழ்க்கை எப்படி செல்கிறது என்று கேட்டாங்க. அந்த பெண்மணியும் சந்தர்ப்பத்தை பார்த்துக் கொண்டே இருந்தா, இப்பொழுது அழகான ஒரு சந்தர்ப்பம் வந்திருக்குது, அந்த பெண்மணி சொன்னா உங்களோட மகள் ரொம்ப நல்லவர், இரவெல்லாம் நஃபில் தொழுது கொண்டிருக்கிறாரு, பகலெல்லாம் நஃபிலான நோன்புகளை பிடித்துக் கொண்டிருக்கிறாரு, சதாவும் குர்ஆன் ஓதிக்கொண்டே இருக்கிறாரு. அவருக்கு என்னிடத்தில் வருவதற்குரிய நேரம் இல்ல, என்னுடன் பேசுவதற்குரிய நேரம் இல்ல. எந்த அளவுக்கு என்னுடைய தோல் பட்டையில அவருடைய தோல் பட்டை பட்டதே இல்ல. நசாய் ஷரீஃபில் வரக்கூடிய ரிவாயத், எங்கட வீட்டில் உள்ள நம்முடைய அறையுடைய கர்ட்டன் டாக் பண்ணினது கூட இல்ல, அவர் அவருடைய பாட்டுக்கு வணக்கத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் என்று சொன்ன நேரத்தில் ஹதரத் அம்ரிபினுடைய ஆசரதி அல்லாஹு அன்ஹு நபீரத்தில் வந்து இந்த விடயத்தை முறைப்பாடு செய்கின்றார்கள். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதரத் அம்ரிபினுடைய ஆசரதி அல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து கேட்டாங்க, அமர் இரவில் உங்களோட வணக்கம் எப்படி இருக்குது, பகலில் உங்களோட வணக்கம் எப்படி இருக்குது? யா ரசூலல்லாஹ், பகல் பூராவும் நான் நஃபில் நோன்பு பிடிக்குகின்றேன், ஃபர்தான நோன்பு அல்ல சுன்னத்தான நோன்பு. நபி அவங்க சொன்னாங்க, அப்துல்லா அம்ரிபினுல் ஆஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னாங்க, ஒரு மாதத்துல மூன்றே மூன்று நோன்பு தான் நீங்க பிடிக்கணும் யா ரசூலல்லாஹ், ஆனா அக்வா மின் தாலிக், இதைவிட கூடுதலாக என்னால பிடிக்க முடியும். நபி அவர்கள் சொன்னார்கள், நஃபில் நோன்பு மூன்றே மூன்று, பிறை 13, பிறை 14, பிறை 15, ஐயாமுல் பீத் என்று நாங்க குறிப்பிடுவோம், அந்த மூன்று தினங்கள்ல தான் நீங்க நோன்பு பிடிக்கணும் யா ரசூலல்லாஹ், இதைவிட கூடுதலாக என்னால பிடிக்கலாம். நபி அவர்கள் சொன்னார்கள், இரண்டாம் கட்டமாக ஒரு வாரத்துல ரெண்டு நோன்பு பிடிங்க, ஒவ்வொரு கிழமையில திங்களும் வியாழனும் நீங்க நோன்பு பிடிங்க யா ரசூலல்லாஹ், அன் அக்வா மின் தாலிக், இதைவிட என்னால நோன்பை பிடிக்க முடியும். நபி அவர்கள் சொன்னார்கள், அப்படின்றா சும் யோமன் வாஸ்திர் யோமா, ஒரு நாளைக்கு நோன்பு பிடிங்க, ஒரு நாளைக்கு நோன்பு விடுங்க. ஹதீஸ் ஷரீஃப்ல வருது, அஹப்பு ஸியாமி இலல்லாஹி ஸௌமி தாவூத் ஃபஇன்ன தாவூத் அலைஹி ஸலாம் யஸூமு யௌமன் வயுஃத்திரு யௌமா, அல்லாஹ்வுக்கு விருப்பமான நோன்பு ஹதரத் தாவூத் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் வளமையாக செய்து வந்த நோன்பு. ஒரு நாளைக்கு நோன்பு பிடிப்பாங்க, ஒரு நாளைக்கு நோன்பு விடுவாங்க. ஆக கடைசி கட்டமாக வேணுமென்றா ஒரு நாளைக்கு பிடிங்க, ஒரு நாளைக்கு விடுங்க, இதற்கு மேலால் சுன்னத்தான நோன்புகளை பிடிக்க உங்களுக்கு அனுமதி இல்லை. கேட்டாங்க, நீங்க எப்படி குர்ஆன் ஓதுறீங்க யா ரசூலல்லாஹ்? நான் அணி அதிகமான நேரத்தை குர்ஆன்ல கழிக்குகின்றேன். நபி அவங்க சொன்னாங்க, இக்ரைல் குர்ஆன மர்ரத்தன் ஃபீ குல்லி ஷஹர், ஒரு மாதத்துல ஒரு தடவை தான் நீங்க குர்ஆன் ஓதணும், ஒரு மாதத்துல ஒரு குர்ஆன் ஓதணும், ஒரு நாளைக்கு ஒரு ஜுஸு வீதம். இல்ல யா ரசூலல்லாஹ், இதை விட என்னால கூடுதலாக ஓதி முடிக்க முடியும். நபி அவர்கள் சொன்னார்கள், அப்படினா 10 நாளைக்கு ஒரு குர்ஆன் ஓதுங்க, ஒரு மாதத்துல 3 குர்ஆன் ஓதி முடிங்க யா ரசூலல்லாஹ், இதை விட என்னால கூடுதலாக ஓதி முடிக்க முடியும். நபி அவர்கள் சொன்னார்கள், சரி அப்படினா 3 நாள்ல ஒரு குர்ஆன் ஓதுங்க, ஒரு நாளைக்கு 10 ஜூஸ் குர்ஆன் ஓத அனுமதி, இதற்கு மேலால் ஓதுவதற்கு உங்களுக்கு அனுமதி இல்ல. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இந்த மாதிரியான ஒரு தலைவரை நாம் பார்த்திருக்க முடியுமா? ஒரு ஆள் நல்ல வேலைத்தான் செய்யறாரு, பாவம் செய்யல, மதுபானம் அருந்தல, பாவமான காரியங்களில் ஈடுபடல, நல்ல வேலைகளில் ஈடுபடுகின்றார். ஆனால் அதையும் ஒரு முறையோட செய்யணும், அதையும் நடுநிலைமையாக செய்யணும். அதுல எல்லை மீறி வரம்பு மீறி போனா சில வேலையில மனைவிக்கு கொடுக்க வேண்டிய நேரம், குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டிய நேரம், ஏனோட தொழில் வியாபாரங்களுக்கு கொடுக்க வேண்டிய நேரம், மஸ்ஜிதுகளுக்கு தீனுடைய விஷயங்களை படிப்பது படித்து கொடுப்பதற்குரிய நேரம், அது குறைந்து போகும். அதனால் அனைத்தையும் பேலன்ஸ் பண்ணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்ய சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய பாதையில வசிய செய்வது மிக முக்கியமான ஒரு அம்சம். ஹதரத் அம்ரிபினுல் ஆஸ் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, நான் நோய்வாய்ப்பட்டிருந்த வேளையில நபி அவர்கள் என்னை நோய் விசாரிக்க வந்தாங்க. நான் கேட்டேன், யா ரசூலல்லாஹ், அப்ப ஊசி பிமாலி குல்லிஹி, என்னுடைய முழு பணத்தையும் அல்லாஹ்வுடைய பாதையில நான் செலவு செய்து விடவா, அதாவது வசிய செய்து விடட்டுமா? நபி அவங்க சொன்னாங்க, அப்படியே இல்ல, உங்களோட குடும்பத்திற்கு உங்களுக்கு பின்னால உங்களுக்கு உங்களுடைய வாரிஸ்காரர்களுக்கும் எதையாவது விட்டுவிடணும், அதனால முழு சொத்தையும் வசிய செய்ய உங்களுக்கு அனுமதி இல்ல. யா ரசூலல்லாஹ், பாதிய நான் வசிய செய்யட்டுமா? நபி அவங்க சொன்னாங்க, இல்ல, பாதியையும் வசிய செய்ய முடியாது. கேட்டாங்க, மூன்றில் ஒன்றை வசிய செய்யட்டுமா? நபி அவங்க சொன்னாங்க, மூன்றில் ஒன்று பரவாயில்லை, அது கூட அதிகம் பார்த்தான், இன்னக்க இன்தர வரசத்துக்கு ஆகனியா, உங்களுடைய குடும்பத்தார்களை, உங்களுடைய உறவினர்களை, உங்களுடைய வாரிஸ்காரர்களை செல்வந்தர்களாக ஷீமான்களாக நீங்க விட்டுடு போவது மாற்றமாக உங்களுக்கு எதையுமே கொடுக்காம மக்கள்கிட்ட போய் அவர்கள் கையேந்த கூடிய நிலையை விட்டு விடுவதை விட அவங்களுக்கு எதையாவது விடுவது ஆக சிறந்தது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இதுல இன்னும் ஒரு கஷப்பான உண்மையை நாங்கள் ஏற்றுக்கொள்ளணும். சில வசதி படித்தவர்கள் இருக்கிறாங்க, அவங்க இருக்கிறது எல்லாத்தையும் புள்ள குட்டிக்கு என்ன மகனுக்கு வேண்டும், என்ன மகளுக்கு வேண்டும், ஒரு மகளோ ஒரு மகனோ இருந்தா என்ன தேவை, அவங்களுக்கு தங்கிறதுக்கு ஒரு வீடு உண்டு தேவை, அவங்க பிரயாணம் செய்ய தேவாண்ட ஒரு வாகனம் உண்டு தேவை, அவர்களுடைய வருமானத்திற்கு ஏதாவது ஒரு ஏற்பாடு உண்டு தேவை. இவர்கிட்ட 10 வீடு இருக்குது, இவர்கிட்ட 10 நிலங்கள் இருக்குது, இவர்கிட்ட 110 மேற்பட்ட சொத்துக்கள் இருக்குது, எக்கச்சக்கமான வருமானங்கள் இருக்குது. எது எடுத்தாலும் சரி, இது எந்த பிள்ளைக்கு, இது எந்த மகனுக்கு, இது எந்த மகளுக்கு, ஏன் அவங்க சம்பாதிக்கிற இல்லையா, நாங்க மரணித்ததற்கு பின்னால நாங்க கஷ்டப்பட்ட மாதிரி அவங்க கஷ்டப்படுற இல்லையா, அவங்க உழைக்கிற இல்லையா, அவங்க முயற்சி பண்ற இல்லையா. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, குழந்தைகளுக்கும் மகனுக்கும் மகளுக்கும் ஹக்கைக்கிற மாதிரி சமூகத்துக்கு ஒரு ஹக்கைக்குது, உம்மத்துக்கு ஒரு ஹக்கைக்குது. ஜகாத் நாங்க கொடுக்கிறோம், ஜகாத் அல்லாத இன்னும் எத்தனையோ செய்ய வேண்டிய தேவைகள், சமூகத்திற்கு செய்ய வேண்டியவைகள் இருக்குது, அதையும் நாம் மறந்து விடக் கூடாது. அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், செலவு செய்தாலும் சரி நடுநிலைமையான போக்கை கடைபிடிங்க. நபி அவர்களுடைய ஹதீஸ், மா ஹாப மனிஸ்தஹார வலா நதிம மனிஸ்தஷார வலா ஆல மனிக்தஸத. யாராவது இஸ்திஹாரா செய்து ஒரு வேலையை அவர் தெரிவு செய்தால் அவருக்கு நஷ்டம் வரவே வராது. ஒரு ஆளோட சேர்ந்து பார்ட்னர்ஷிப் பிசினஸ் செய்யலாமா வேண்டாமா, ஒரு குடும்பத்தில சம்பந்தம் எடுக்கலாமா கூடாதா, முடிவெடுக்கிறது கஷ்டமா இருக்குது. அதற்குத்தான் இஸ்திஹாரான்னு சொல்லுவார்கள். தொடர்ந்து ஒரு வாரமோ ரெண்டு வாரமோ தொடர்ந்து அந்த தொழுகையை தொழுது, அதற்குரிய துஆவை ஓதி, அந்த துஆவுடைய கடைசியில அந்த விடயத்தை அவர் குறிப்பிடுவார், ஐயா அல்லாஹ் இவருடன் பார்ட்னரா சேர்றது நல்லதா சரியில்லையா, இந்த இடத்துல நான் சம்பந்தம் எடுக்கலாமா கூடாதா, இந்த இடத்துல உள்ள சொத்தை வாங்கலாமா கூடாதா, இந்த மாதிரியான ஒரு விடயத்தில் முடிவெடுக்கிறது கஷ்டம் என்ற இஸ்திஹாரா. நபிவர்கள் சொன்னார்கள், மா ஹாப மனிஸ்தஹார, யார் இஸ்திஹாரா செய்து ஒரு வேலையை செய்வாரோ அவர் நஷ்டமடைய மாட்டார். வலா நதிம மனிஸ்தஷார, மஷூரா செய்து ஆலோசனை செய்து ஒரு விடயத்தை முடிவு செய்தால் அவருக்கு பின்னால கை சேதம் வரவே வராது. மூணாவது சொன்னார்கள், செலவழிப்பதில் யாரும் நடுநிலைமையை கையாளுவாரோ அவருக்கு வறுமை வரவே வராது. செலவழிக்கிறதுல நடுநிலைமை, எல்லை மீறி இருக்கிற எல்லாத்தையும் செலவழித்திட்டு பின்னால நீங்க கை சேதப்படக்கூடாது. அதையும் குர்ஆன் அல்லாஹ் கூறுகின்றான், உண்டையுமே செலவு செய்யாம அவங்க ரெண்டு கைகளை கழுத்தில கட்டி கொடுக்க மாட்டேன் இருக்கமா கட்டியும் வைக்க வேண்டாம். ரெண்டு கைகளையும் விரித்து இருக்கிறது எல்லாத்தையும் செலவழித்து விடவும் வேண்டாம். அப்படி செஞ்சீங்க பழிக்கப்பட்டவராக சமூகம் அவளை பழிப்பாங்க. பாருங்க, இவர் ஆரம்பத்தில் இப்படி இருந்தார், இப்ப இப்படி இருக்கிறார் என்று பழிப்பாங்க. நீங்க கை சேதப்படுவீங்க, கவலைப்படுவீங்க, அந்த மாதிரியும் செய்யாதீங்க. வேறொரு ஆயத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், நல்லவர்களை பற்றி கூறக்கூடிய நேரத்தில், வல்லதீன இதா அன்ஃபகூ லம் யுஸ்ரிஃபூ வலம் யக்துரூ வகான பைன தாலிக கவாமா. அந்த நல்லவர்கள் யாரு? இதா அன்ஃபகூ லம் யுஸ்ரிஃபூ, அவர்கள் செலவழித்தால் இஸ்ராப் செய்ய மாட்டாங்க, வீண்வெறியம் செய்ய மாட்டாங்க. எந்த ஒன்றாக இருந்தாலும் சரி, அது திருமணங்களாக இருக்கலாம், வேற எந்த வைபவங்களாக இருக்கலாம், எது தேவையோ அதை மட்டும் செலவு செய்வாங்க, அதற்கு மேலால் வீண்விரயத்தை செய்யவே மாட்டார்கள். இது அன்பகூலம் யுஸ்ரிஃபூ வலம் யக்துரு, அதற்கு மற்றமாக ஒன்றையுமே செலவு செய்யாமல் சுருக்கியும் கொள்ள மாட்டாங்க. வகான பைன தாலிக கவாமா, இரண்டுக்கு மத்தியில நடுநிலைமையான போக்கை அவர்கள் கையாளுவார்கள் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல குறிப்பிடுகின்றான். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அதனால நபி அவர்கள் சஹாபாக்களை பேலன்ஸ் பண்ணி வைக்கிறாங்க. ஒரு ஆள் எல்லை மீறி அவருடைய உடம்புக்கு, அவருடைய மனைவிக்கு, அவருடைய குழந்தைகளுக்கு நேரம் கொடுக்காமல் சதாவும் வணக்கத்தில இபாதத்தில சிக்கல திலாபத்தில ஈடுபடுவதையும் நபி அவர்கள் வரவேற்கல. மறுமுனையில இன்னும் ஒன்றை நாங்க ஏற்றுக்கொள்ளணும். நபி உங்கள ஹதீஸ், சில சகோதரர்கள் இந்த ஹதீஸ் அடிக்கடி சொல்லுவாங்க, தொலபு கஸ்பில் ஹலாலி ஃபரீதத்துன் பாதல் ஃபரீதா, ஹலாலான சம்பாத்தியம் ஒரு ஃபருதுக்கு பின்னால் உள்ள இன்னும் ஒரு மிக முக்கியமான ஃபருது. அதனால ஹஜரத் சம்பாத்தியம் ஃபருதுன்னு வந்திருக்குது. அதனால அந்த சம்பாத்தியத்துக்கும் எவ்வளவு நேரம் கொடுக்கிறது? காலையில இருட்டில நாங்க வீட்டிலிருந்து வெளியில போறது, இரவையில இருட்டுக்குள்ள தான் வாரது. அப்ப மனைவிக்கு நேரம் கொடுக்கிற இல்லையா, குழந்தைகளுக்கு நேரம் கொடுக்கிற இல்லையா, எங்களோட உடம்புக்கு நேரம் உண்டு கொடுக்கிற இல்லையா? அரசாங்கத்திலே நாங்க பார்க்கலாம், 56-60 வயதான ரிட்டையர் கொடுக்கிறாங்க. ஏன் அதற்கு மேலாடி வராத வேலை செய்யலா? 8 மணி நேரம் ஜொப்பி ஏன் ஒதுக்கிக்கிறாங்க? அதற்கு மேலாடி இவருடைய உடம்பு தாங்காது. ஆனா நாங்க தீன பத்தி பேசுறோம், எங்களோட கடைக்கு 12 மணி நேரம், எங்களோட கடைக்கு 15 மணி நேரம், எங்களோட ஜொப்புக்கு ஹாஃப் டே விட கூடுதலா கொடுக்கிறோம். காலையில 6 மணிக்கு போறோம், இரவையில் 8 மணி 9 மணி இந்த 15 மணி நேரம் கொடுக்கின்றோம். ஆதாரம் என்ன சொல்றது? ஹலாலான சம்பாத்தியம் கூட ஒரு ஃபர்து. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இரண்டையும் நாங்க பேலன்ஸ் பண்ணணும். அமல் இபாதத்தையும் மாஷால்லா செய்யணும். மறுமுனையில தொழில் இருந்தா தொழிலுக்குரிய நேரத்துல நாங்க எதற்கெடுத்தாலும், உதாரணமா என்ன சொல்றது, வெள்ளக்காரன் மாதிரி அவன் காலையில அவன் சரியா 9 மணி 8 மணிக்கு போவான், மாலையில 5 மணிக்கு ஆபீஸ் மூட போறான். நாளை முக்காலுக்கு ஒரு ஆள் ஒரு மில்லியன் கணக்கான பிசினஸ் எடுத்து கொண்டு வராரு. இல்ல இல்ல, இப்ப ஆபீஸ் மூட போறேன், நாளைக்கு வாங்க சொல்லுவாரா? வீட்டுக்கு வாங்க, இந்த மொபைல்ல நீங்க தொடர்பாகுங்க, எனி டைம் நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணுங்காண்டு யாராவது ஒரு ஆள் சொல்லுவாரா? இல்ல. அது எத்தனை மில்லியன் கணக்கான தொழிலாக இருக்கலாம், அவர் சொல்லுவாரு நாளைக்கு நீங்க என்னுடைய ஆபீஸுக்கு வாங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஆனா நாங்க வீட்டுக்கு போறதே 9 மணி 10 மணி. அங்க வீட்டுல போனாலும் மனைவியோட பேச நேரம் இல்ல, எங்கட மொபைல் போன் ஆன், அங்க எங்கட போன் ஆன், வர கால் எல்லாம் நாங்க ஆன்சர் பண்றது. அது மாத்திரமல்ல, ஒரு சிலர் சொல்லுவாங்க 24 hours எங்கட மொபைல் ஆன்ல தான் நீக்க நீங்க இருக்கும், நீங்க எனி டைம் எங்களோட பேசலாம். என்ன மனைவிக்கு நேரம் கொடுக்கற இல்லையா, குழந்தைகளுக்கு நேரம் கொடுக்கற இல்லையா? மீலான பெரியார்களே, சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவோ வேலைகளுக்கு மத்தியில ஹஜ்ரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அறிவிப்பாங்க, வீட்டுக்கு வந்தா நபி அவர்கள் துனியாவையே மறந்துடுவாங்க, எங்களுடன் இரண்டர கலந்துருவாங்க, வீட்டுடைய வேலைகள்ல நபி அவங்க ஈடுபடுவாங்க, நான் டொட்டி சுட போனா மாவை குடைத்து தருவாங்க, ஒட்டகங்களை நபி அவங்க பாலை கறந்து தருவாங்க, சிலவேல மார்க்கெட் போய் நபி அவர்களே பொருட்களை வாங்கி கொண்டு வருவாங்க. ஃபேமிலி லைஃப் நபி அவங்க வாழ்ந்து காட்டினாங்க. ஏக காலத்தில் 9 மனைவிமார்களுடன் வாழ்ந்தாங்க. அந்த 9 மனைவிமார்களில் எந்த ஒரு மனைவி கூட எந்த கட்டத்திலேயும் என்னுடைய கணவன் எனக்கு அநியாயம் செய்கிறார் என்று சொல்லல, என் மனைவிமார்களுக்கு செய்ய வேண்டியதை முழுமையாக செய்தாங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஒன்று அல் கஸ்தூல் யாதிதால், நீதமாக நேர்மையாக நடுநிலைமையாக செய்யறது. மற்றொன்று இஸ்திகாமத், நாங்க எதை செய்தாலும் அதை தொடர்ந்து செய்யறது. அதுல எங்கட உங்கள அதிகமானவர்கள் அதுல கொஞ்சம் பின்னால இருக்கிறது என்ற பொய்யாக ஆகாது. கஷ்டம் வரும்போது வாரது, லாபம் வரும்போது வாரல்ல, சந்தோஷம் வந்து அல்லாஹுடைய ஞாபகம் இல்ல, கவலை வருது, நோய் வருது, ஏதாவது லொஸ்டொண்டு வருது, இப்ப வாரது மஸ்ஜிதுக்கு வாரது, 2 நாடுல காத்தொழுறது, இப்ப குரான் ஓதுறது, இப்ப தொழுறது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நானும் நீங்களும் பெரிய அமல் செய்யல, கொஞ்சம் தான் செய்யறோம், ஆனால் அதை தொடர்ந்து நாங்க செய்யணும். அதுதான் அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமான அமல். சஹீஹான ஹதீஸ்ல நபி அவர்கள் சொன்னார்கள், அஹப்புல் அஅமாலி இலல்லாஹி அதுவமுஹா, அமல்கள் அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமான அமல், அது தொடர்ந்து செய்யற அமல். வைன் கல்ல, அது ரொம்ப அற்பமாக சொற்பமாக குறைவாக இருந்தாலும் சரி, அதை நாங்க தொடர்ந்து செய்யணும். அல்லாஹ் மன்னிக்கணும் எங்கட அநேகமான சகோதரர்கள். ரமதான் வந்தா மாஷா அல்லாஹ் நிறைய அமல்கள், அந்த மாதம் முடிந்ததோடு அமல்களுக்கு முட்டுப்புள்ளி. ஏதாவது விசேஷமான தினங்கள் வந்த அமல்கள், அந்த விசேஷமான தினம் முடிந்து விட்டு அதற்கு முட்டுப்புள்ளி. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இல்ல எந்த ஒன்றை நாங்க செய்தாலும் அதை மௌத்து வரைக்கும் செய்யணும். ரப்ப ரப்புடி உத்தரவும் அதுதான். மௌத்து வார வரைக்கும் உங்களுடைய ரப்ப நீங்க வணங்குங்க. மௌத்து நாங்க அவ்வளவு காலம் உலகத்துல முன்னால் வாழ்ந்தவர்கள் மாதிரி வாழ்றல்ல, ஆக கூடின 70-80 வருஷம். மௌத்து வார வரைக்கும் உங்களுடைய ரப்ப நீங்க வணங்குங்க. நீங்க எதை செய்றீங்களோ அதை தொடர்ந்து செய்யுங்க. இது எங்களுக்கு மட்டுமல்ல நபி அவர்களுக்கும் அல்லாஹுடைய உத்தரவு. நபி அவங்க அமல் செய்யணுமா? உலகத்திலேயே நபி அவர்கள் சுவர்க்கவாதி மட்டுமல்ல, நபி அவர்களே சொல்லுவார்கள் ஹுர்ரிமத்தில் ஜன்னத்து அலல் அன்பியாயி ஹத்தா அதுஹுலஹா மிஸ்தாஹுல் ஜன்னதி பியதி. நான் சுவர்க்கத்தில் நுழைகின்ற வரைக்கும் அந்த சுவர்க்கத்தை நபிமார்களுக்கு அல்லாஹ் ஹராம் ஆக்கிக்கிறான். நான் தான் முத முதல்ல சுவர்க்கத்தில் நுழைவேன், சுவர்க்கத்துடைய சாவியை என்னுடைய கையில் இருக்குதுன்னு நபி அவங்க சொல்லுவாங்க. அந்த நபி அவர்களுக்கு அல்லாஹுடைய உத்தரவு ஃபஸ்தகிம் கமா உமிர்த வமன் தாப மாக. உங்களுக்கு நாங்க எதை ஏவினோமோ அதுல நீங்க உறுதியாக இஸ்திகாமத்தாக இருக்கணும். உங்களை கொண்டு யார் யார் ஈமான் கொண்டார்களோ அந்த அத்துணை மூமினீங்களும் அதே மாதிரி உறுதியுடன் இருக்கணும். இந்த ஆயத்திற்கு கீழே ஹதரத் அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹும அறிவிக்கிறார்கள், மா நஸல ரசூலுல்லாஹி மா நஸல அலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயத்துன் ஹிய அஷத்த வல அஷக்க மின் ஹாதிஹில் ஆயா. நபி அவர்களுக்கு இறங்கிய ஆயத்தில் நபி அவர்களுக்கு ரொம்ப கஷ்டமான சிரமமான ஒரு ஆயத்துண்டா இந்த ஆயத்து தான். நீங்க உங்களோட விடயத்தில் உறுதியாக இருங்க என்ற இந்த ஆயத்து தான். ஒரு கட்டத்தில் சஹாபாக்கள் வந்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் லக்கத் அஸ்ரா இலைக ஷைப், நீங்க என்ன இவ்வளவு சீக்கிரமா நரச்சிட்டீங்க, இவ்வளவு சீக்கிரமா முடி முடிபடுத்திருச்சேன்னு சொன்ன நேரத்தில் நபி அவங்க சொல்லுவார்கள் ஷையபத்னி ஹூதுன் வாஹவாதுஹா, சூரா ஹூத் என்னை நரைக்க செய்து விட்டது, அந்த ஹூதுடைய மற்ற சகோதரி சூராக்கள் என்னை நரைக்க செய்து விட்டது. இந்த ஃபஸ்தகின் கமா உமிர்த என்ற இந்த ஆயத் அந்த சூரா ஹூதில் வருவதின் மூலமாக நபி அவர்கள் சொன்னார்கள் இந்த ஹூதில் வரக்கூடிய இந்த ஆயத்தே என்னுடைய முடியை பழுக்க செய்து விட்டது என்றார். நபி அவர்கள் இந்த ஆயத்துடைய விடயத்தில் எவ்வளவு யோசித்திருப்பாங்க. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அதனால் அல்லாஹ்வுக்கு ஆக விருப்பம் நாங்க கொஞ்சம் அமல் செய்தாலும் அதை தொடர்ந்து செய்யணும். ஹதரத் சுஃபியான் இப்னு அப்துல்லா ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், நான் கேட்டேன் யா ரசூலல்லாஹ் குல்லி ஃபில் இஸ்லாம் கவுலன் லா அஸ்அலு அன்ஹு அஹதன் கைரக், நீங்க எனக்கு ஒரே ஒரு நசிஹத்தை ஒரே ஒரு உபதேசத்தை செய்யுங்க, வேற யார்கிட்டயும் நான் போய் கேட்காத அளவுக்கு ஒரு வார்த்தையில. நபி அவங்க சொன்னாங்க எவ்வளவு ரத்தின சுருக்கமான வார்த்தை, குல் ஆமன்து பில்லா சும்மஸ்தகீம், குல் ஆமன்து பில்லா சும்மஸ்தகீம், நான் அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டு விட்டேன், அதுல நீங்க உறுதியாக இருங்க, அந்த ஈமான் எதை உங்களுக்கு போதிக்குகின்றதோ அதுல நீங்க உறுதியாக இருங்க, அமல்கள்ல பேருதலாக இருங்க, பாவங்களை தொடர்ந்து விட்டு கொண்டே இருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிக்கு சொன்ன மிக முக்கியமான அறிவுரை. மீதான பெரியார்களே, சகோதரர்களே, இந்த இஸ்திகாமத்துடைய விடயத்தில், இஸ்திகாமத் என்றால் தொடர்ந்து செய்வது, இந்த விடயத்தில் சலஃபு சாலிஹீன்கள் சஹாபாக்கள் எவ்வளவு அக்கறையுடன் பேணுதலாக இருந்தார்கள் என்றால் செலவே எங்களுக்கு படாது. முக்கியமான பருதான காரியம் அதை விடவே இயலா, ஹராமான காரியம் அதை செய்யவே இயலா, ஆனால் சில சுன்னத்தான விடயங்கள் அல்லது சுன்னத் போன்ற விடயங்கள் அல்லது ஆகுமான விடயங்கள் அதில் கூட நபி அவர்கள் ஒன்றை சொல்லிவிட்டால் அதற்கு பின்னால் சஹாபாக்கள் செய்வதற்கு தயாராகல்ல. இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா அவர்களுடைய முவத்தா மாலிக்கில வரக்கூடிய ரிவாயத் ஹதரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, நபி அவர்கள் அடிக்கடி துஹா தொழுகையுடைய சிறப்பு பத்தி சொல்லுவாங்க. எப்பொழுது துஹாவுடைய தொழுகையுடைய சிறப்பு பத்தி சொன்னாங்களோ அன்று முதல் இன்று வரைக்கும் நான் அந்த துஹா தொழுகையுடைய 8 ரக்அத் விட்டதே இல்லை. சொல்லிவிட்டு சொன்னார்கள் ஒரு பேச்சுக்கு என்னுடைய உம்மா பாப்பா ரெண்டு பேரையும் ஹயாத்தாக்கி எனக்கு முன்னால கொண்டு வந்து நிறுத்தினாலும் மாத்தரத்து அந்த 8 ரக்அத் துஹா தொழுகையை நான் விட போவதில்லை. அந்த அளவுக்கு பேணுதல் ஹதரத் உம்மு ஸலமா ரழியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிற ரிவாயத்தை இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் தன்னுடைய கிதாப்ல பதிவு செய்திருக்கிறார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள் யாரு ஒவ்வொரு நாளும்
பரிதான தொழுகை அல்லாத அந்த சுன்னத்து முவக்கதாவான 12 ரகாத்த யாரு தொடர்ந்து தொழுது வருவாரோ அவருக்கெல்லாம் விசேஷமான ஒரு மாளிகையை சொர்க்கத்தில் அமைத்து கொடுப்பான். அந்த 12 ரகாத்துடைய விடயத்தில் அதிகமான இமாம்கள் சொல்லுவாங்க, ஃபஜ்ருக்கு முன்னால 2, ளுஹருக்கு முன்னால 2, பின்னால 2, மக்ரிபுக்கு பின்னால 2, இஷாவுக்கு பின்னால 2, ஜும்மாவுடைய தொழுகைக்கு பின்னால 2. இன்னும் சில இமாம்கள் சொல்றாங்க ஃபஜ்ருக்கு முன்னால 2, ளுஹருக்கு முன்னால 4, பின்னால 2, 8, மக்ரிபுக்கு பின்னால 2, இஷாவுக்கு பின்னால 2. நபி அவர்கள் சொன்னார்கள், 12 ரகாத்தை யாரு தொடர்ந்து தொழுது வருவாரோ சொர்க்கத்தில் விசேஷமான ஒரு மாளிகை அவருக்கு கட்டப்படும். ஹதரத் உம்மு ஸலமா ரழியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள், மா தரக்துஹுன்ன முன்து சமிஅத்துஹுன்ன, எப்பொழுது நபியுடைய வாயால இந்த ஹதீஸை நான் கேட்டேனோ அன்று முதல் இன்று வரைக்கும் இந்த 12 ரகாத்தை நான் விட்டதில்லை. இந்த ஹதீஸை அறிவிக்கிற ராவி அறிவிப்பாளர் அன்பசா கூறுகின்றார்கள், ஹதரத் உம்மு ஸலமாவின் மூலமா எப்பொழுது இந்த ஹதீஸை நான் கேட்டேனோ அன்று முதல் இன்று வரைக்கும் அந்த 12 ரகாத்தை நான் விட்டதில்லை. மூணாவது அறிவிப்பாளர் அவர் அவுஸ் என்று சொல்ல அம்ரிபுன் அவுஸ் அவர் கூறுகின்றார்கள், அந்த அம்பசா அறிவித்த அந்த ஹதீஸை எப்பொழுது நான் அவரிடமிருந்து கேட்டேனோ அன்று முதல் இன்று வரைக்கும் நான் விட்டதில்லை. நாலாவது அறிவிப்பாளர் சாலிம் இப்னு நுஅமான் அல்லது நுஅமான் இப்னு சாலிம் கூறுகின்றார், நானும் என்னுடைய வாழ்க்கையில் இந்த 12 ரகாத்தை இதுவரைக்கும் விட்டதில்லை. நாங்க கொஞ்சம் யோசிக்கணும், 12 ரகாத் என்பது பெரிய விடியம் ஒன்றல்ல. வளமையா நாங்க துஹருக்கு முன்னால தொழுவோம், பின்னால தொழுவோம். ஆனால் விசேஷம் என்ன, எப்பொழுது இந்த ஹதீஸை நான் என்னுடைய வாயால கேட்டேனோ மா தரத்து ஹுன்ன முன்து சமயத்து ஹுன்ன, நான் கேட்டதிலிருந்து இன்று வரைக்கும் அந்த 12 ரகாத்தை நான் விட்டதில்லை. இதுதான் அவர்கள்ட்ட இருந்த அந்த இஸ்திகாமத். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தரவ மஸ்ஜித் நபவியுடைய ஆரம்ப காலம், ஆண்களுடன் பெண்களுக்கும் ஆரம்ப காலத்தில் அனுமதி கொடுத்திருந்தாங்க. ஆண்கள் வரக்கூடிய பாதையால பெண்களும் வந்து கொண்டிருந்தார்கள். ஒரு பாதையை நபி அவர்கள் சுட்டிக்காட்டி சொன்னார்கள், இந்த பாதையை பெண்களுக்கு மட்டும் நாங்க செப்பரேட்டா விட்டு விட்டால் நல்லதல்லவா, அவ்வளவுதான். ஆண்கள்கிட்ட சொல்லல இந்த பாதையால நீங்க வராதீங்கன்னு சொல்லல, நபியுடைய ஒரு விருப்பம் இந்த பாதையை பெண்களுக்கு மட்டும் நாங்க செப்பரேட்டா விட்டுடுவோம், ஆண்களும் பெண்களும் கலந்து வரது அவ்வளவு நல்லதில்லை. இந்த ஹதீஸ் ஹதரத் அப்துல்லாஹி இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு கூறுகின்றார்கள், நபி அவர்கள் சொல்ல கேட்டதிலிருந்து நான் மௌத்தாகிற வரைக்கும் மஸ்ஜித் நபவிக்கு அந்த வாசலால வந்ததே இல்லை. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அது எந்த ஒரு சஹாபியாக இருக்கலாம், நபி அவர்கள் ஒன்றை வேண்டாம் சொன்னாங்களா, அதற்கு பின்னால ஏன் வேணாம் என்றாங்க, எதற்கு வேணாம் என்றாங்க, அதற்கு நாங்கள் காரணத்தை சொல்றது அப்படி இருக்கும் இப்படி இருக்கும், இந்த காலத்தில் செஞ்ச பரவாயில்ல. சஹாபாக்கள் அவ்வளவு தூரம் யோசிக்க உங்களுக்கு நேரம் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்தில் சொன்னார்கள், லா தஹலிஃபு அன் ஆபாயிக்கும், உங்களோட பெற்றோர்களை கொண்டு சத்தியம் செய்யாதீங்க, உங்களோட வாப்பா மேல சத்தியமாக அல்லது என்னுடைய உம்மா மேல சத்தியமாக, சத்தியம் என்றது அல்லாஹ்வை கொண்டு மட்டும் தான் செய்யணும், வேற யாரை கொண்டும் எதையை கொண்டும் மஸ்ஜிதை கொண்டு மிம்பரை கொண்டு மிஹ்ராபை கொண்டு சத்தியம் செய்வது அல்ல. அல்லாஹ்வை கொண்டு சத்தியம் செய்யலாம். நபியவங்க சொன்னாங்க, லா தஹலிஃபு அன் ஆபாயிக்கும், உங்களோட பெற்றோர்களை கொண்டு சத்தியம் செய்யாதீங்க. ஹதரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு கூறுகின்றார்கள், மா ஹலஃப்து முன்து சமிஅத்து ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஹா அன்ஹா தாக்கிரன் வலா ஆசிரா. நபி அவங்க எப்பொழுது சத்தியம் செய்ய வேணாம் என்றாங்களோ அன்றிலிருந்து நான் என்னுடைய பாப்பாவை கொண்டு இதுவரைக்கும் நான் ஞாபகத்தோட செய்ததும் இல்ல, வேறொரால் சத்தியம் செய்ததா எடுத்து சொன்னதும் இல்ல. அந்த அளவுக்கு ஹதரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு பேணுதல். எங்கள் எல்லோருக்கும் தெரிந்த ஹதீஸ் தான், ஒரு தடவை ஹதரத் ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா நபியிடத்தில் வராங்க, யா ரசூலல்லாஹ், வீட்டுடைய வேலையை ரொம்ப அதிகமாக இருச்சு, நான் தூர தூரமான இடங்களுக்கு போய் தோல் துருத்தியில தண்ணீரை சுமந்து கொண்டு வரேன், என்னுடைய இடுப்புல தழும்புகள் ஏற்பட்டுருச்சு, நான் திருகையில மாவை திருகிறதுனால அரைக்கிறதுனால என்னுடைய முழங்கையில் எல்லாம் காயம் ஏற்பட்டுருச்சு, யாராவது உங்களுக்கு அடிமைகள் வந்தா எனக்கு ஒரு அடிமையை தந்து உதவி செய்யுங்க. நபி அவங்க சொன்னாங்க, மகள் ஃபாத்திமாட்ட உங்களுக்கு அடிமையை தாரேன், ஆனால் அதை விட சிறந்த ஒன்றை நான் உங்களுக்கு சொல்லித்தாரேன், அது அடிமையை விட சிறந்தது ஃபாத்திமா, ஒவ்வொரு நாளும் படுப்பதற்கு முன்னால தூங்குவதற்கு முன்னால 33 தடவை சுப்ஹானல்லாஹ், 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ், 34 தடவை அல்லாஹு ஹஸ்பண்ட் என்று சொல்லிக் கொள்ளுங்க, ஒரு அடிமை கிடைப்பதை விட சிறந்தது என்றாங்க. இந்த தஸ்பீஹுக்கு தஸ்பீஹே ஃபாத்திமா என்று சொல்லுவாங்க. அவ்வளவு விசேஷமான ஒரு தஸ்பீஹ் நபி அவங்க சொல்லிக் கொடுத்தது ஹதரத் ஃபாத்திமாவுக்கு. ஆனால் ஹதரத் அலி ரழியல்லாஹு அன்ஹு ஒரு கட்டத்தில் சொன்னார்கள், இந்த தஸ்பீஹ ஓதாம இந்த ஜிக்ர செய்தாமல் நான் தூங்கிய வரலாறே இல்லை. ஒரு ஆள் கேட்டாரு, இந்த ஜமலுடைய யுத்தம் நடந்துச்சு, சிஃபினுடைய யுத்தம் நடந்துச்சு, ஹதரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுடன் நடந்த இந்த ஜமல் யுத்தம், ஹதரத் மாவியா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் நடந்த சிஃபின் யுத்தம், ஆயிரக்கணக்கான மக்கள் கொலை செய்யப்பட்டு அங்கே ஜனாசாக்கள் வைக்கப்பட்டிருக்கின்றது, அந்த கட்டத்திலுமா நீங்க இந்த ஜிக்ர செய்யாம தூங்கினீங்க? ஹதரத் அலி ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ஆம், வலா லைலத ஜமல் வலா லைலத சிஃபீன், அந்த சிஃபீனுடைய இரவாக இருக்கலாம், ஜமலுடைய யுத்தம் நடந்த இரவாக இருக்கலாம், எங்கட வீட்ல மவுத்து மையத்தல்ல யாராவது விருந்தாளிகள் கூட வந்துட்டா சில வேளை தொழுகைய பேச்சிலேயே கல்லாவாக்கிடுறோம், சும்மா பேசி பேசி எத்தனையோ தொழுகைகளை கல்லாவாக்குறோம், அவ்வளவு பெரிய யுத்தம், நூற்றுக்கணக்கான மக்கள் ஷஹீதாக்கப்படுகின்றார்கள், அந்த கட்டத்தில் கூட அந்த ஜிக்ரை செய்யாமல் நான் ஓய்வெடுத்ததில்லைன்றாங்க ஹதரத் அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, எதை சொல்ல வருகிறோம் என்றா, நாங்க மற்ற விடயங்கள்ல தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டு தான் இருக்கிறோம். எங்களை ஜொப்புக்கு நாங்க போறோம் என்று வைத்துக் கொள்ளுங்க, மழை பெஞ்சா ஜொப்பு போக அமைக்கிறோமா, கடுமையான வெயில் அடிச்சா போக அமைக்கிறோமா, வீட்டுல யாராவது ஒரு ஆள் இறந்துட்டாரு, ஒரு நாள் ரெண்டு நாள் லீவு போடுவோம், மூன்றாவது நாள் நாங்க போவோம், உலகத்துல எந்த ஒன்றை எடுத்துக்கொண்டாலும் சரி அதுல நாங்க யாரும் வந்து அடிக்கடி நீங்க இப்படி லீவ் எடுக்காதீங்க வேலைக்கு போங்க யாராவது சொல்லிக்கொண்டா இருக்கிறாங்க. நாங்க மௌத்து வரைக்கும், நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி 56-60 வயசுல ரிட்டையர்மெண்ட் கொடுக்கறாங்க, இவர் மறக்க போறார், எங்கேயாவது ஒரு ஆபீஸ்ல வேலை செய்யறாரு, மறக்க டியூஷன் கிளாஸ் எடுக்கிறாரு, என்ன செய்ய என்னுடைய பழக்கம் ஹசரத், என்னால விட ஏலா, எங்களுடைய சொப்ப எங்களால விட ஏலா, நாங்க இதுவரைக்கும் செய்து வந்தத எங்களால தொடர்ந்து செய்யாமல் விட ஏலா. ஆனா வணக்கங்கள்ல வந்தா நாங்க ஷாக்கு போக்கு சொல்ற, வணக்கங்கள் வந்தா ஏதாவது காரணங்களை சொல்றது. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால நாங்க செய்யக்கூடிய அமல்களை தொடர்ந்து செய்யணும், இஸ்திகாமத்தோடு செய்யணும். நாங்க பார்க்கலாம், திடீர்னு ஒரு ஆள் பொடி செக்அப் பண்றாரு, அவருடைய பொடியுடைய ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப மோசம், இப்ப வைத்தியர் சொல்றாரு நீங்க சீனி சாப்பிட இயலாது, நீங்க இறைச்சி சாப்பிட இயலாது, 50 வருஷமா இவர் சீனியோட, 50 வருஷமா இவர் ட்ரிங்க்ஸ் குடிச்சாரு, 50 வருஷமா டீ குடிச்சாரு, ஒரே ஒரு நாளுடைய பொடி செக்அப்ல அவருடைய கண்டிஷன் மோசம், 50 வருடத்துடைய பழக்கத்தை விடுறாரா இல்லையா, 50 வருடத்துடைய உணவுடைய பழக்கத்தை மாத்துறாரா இல்லையா, 4 மணிக்கு எழும்போணும்டா எழும்புறாரா இல்லையா, இரவையில அல்லது பகலையில ஒரு அவர் ரெண்டு அவர் இந்தந்த எக்ஸல் செய்யணும்டா செய்யறாரா இல்லையா. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இது எல்லாத்தையும் என்னால உங்களால செய்ய இயலுமண்டா, ஏன் வணக்கங்கள்ல நாங்க அதை தொடர்ந்து செய்யலா, நானும் நீங்களும் பெருசா செய்யல, கொஞ்சம் தான் செய்யறோம், ஆனால் அதை தொடர்ந்து செய்தா அதைத்தான் அல்லாஹ் சந்தோஷப்படுகின்றான், அதைத்தான் அல்லாஹ் பாராட்டுகின்றான். எங்களுக்குள்ள ஒரு முடிவு ஒன்று வரணும், என்னால முடியாதுன்னு இல்ல, உலகத்துடைய வேலைகள்ல எங்களால சில பெரிய பிசினஸ் வரும், ஆனா கையடிக்க பயப்படுவாங்க, அடிக்கிறோமா இல்லையா, பேச்சு கைய வைக்கிறோமா இல்லையா, ஏன் அதுல வர தைரியம் இதுல ஏன் வருது இல்ல. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, என்னால செய்ய ஏழு மண்ட சிரமம் ஒன்று இல்ல, ஒரே ஒரு சரித்திரம் உண்டு, இந்தியாவுல வாழ்ந்த முகலாய மன்னர்கள்ல மிக முக்கியமான ஒரு மன்னர், முகலாய மன்னர்கள்ல கொஞ்சம் முன்ன பெண்ணை இருக்கலாம், கெடுதிய பேச தேவல்ல, அவங்க செய்த தவறுகளை பேச தேவல்ல, அவர்கள் செய்த நலவுகளை பார்ப்போம், எல்லோருடைய நலவுகளை பார்ப்போம், யாருடைய கெடுதிகளை பார்க்கவும் தேவையில்லை, யாருடைய கெடுதிகளை பேசவும் தேவையில்லை. குத்துபுத்தீன் பக்தியாரி காக்கிண்டு பெரிய ஒரு மகான், ஒரு அறிஞர் இருந்தார் டில்லியில, அவருடைய பெயரால தான் அந்த குத்துப் மினார் என்று சொல்லி பெரிய ஒரு மினாரா கட்டி இருக்கிறாங்க, நிறைய பேர் வந்து அந்த மினாராவை பார்த்து விட்டு செல்வாங்க, ஒரு அற்புதமான விசேஷமான ஒரு மினாரா, அதை கட்டியவர் தான் குத்துபுத்தீன் பக்தியாரி காக்கி என்று சொல்லக்கூடியவர். அவர் வஃபாத்தாகிற நேரத்தில் கொஞ்சம் வித்தியாசம் அல்லது கடுமையான முறையில் ஒரு வசியத்தை எழுதிவிட்டு செல்வார். செல்கின்றார். என்னுடைய ஜனாசாவை தொழுவிக்க கூடியவருக்கு மூன்று கண்டிஷன் நிபந்தனைகள் இருக்கணும். முதலாவது, ஒரே ஒரு நாளுடைய அசருக்கு முன்னால் உள்ள அந்த நாடுற காத்துடைய சுண்ணத்தான தொழுகை அவருக்கு தவறி இருக்க கூடாது. அவருடைய அவர் தொழுகையை கடமையானதிலிருந்து இன்று வரைக்கும் ஒரே ஒரு நாளுடைய தஹஜ்ஜு தொழுகையை அவர் விட்டிருக்க கூடாது. அவர் பருவ வயதை அடைந்ததிலிருந்து இன்று வரைக்கும் ஒரு அந்நிய பெண்ணை ஏறெடுத்து பார்த்திருக்க கூடாது. இந்த மூன்று நிபந்தனைகள் யார்கிட்ட இருக்குமோ அவர் தான் என்னுடைய ஜனாசாவை தொழுவிக்கணும். அவருடைய ஜனாசாவுடைய தலைமாட்டில் இந்த வசியத் எழுதப்பட்டிருக்குது. நிறைய பேர் வாராங்க, இதை படிச்சு பார்க்கிறாங்க, அவர்கள் திரும்பி போறாங்க. ஏதோ ஒரு கட்டத்தில் தஹஜ்ஜு தவறி இருக்கும், ஏதோ ஒரு நேரத்தில் அசருடைய முந்தின சுன்னத் தவறி இருக்கும், ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு பெண்ணை பார்த்திருப்பாரு. வாரவர்கள் எல்லாம் வந்து பார்த்துவிட்டு திரும்பி செல்கின்றார்கள். அவருடைய ஜனாசா துளுவிக்கப்படாமல் அடக்கம் செய்யப்படாமல் அதே இடத்தில் இருக்குது. இதை பார்த்த அந்த காலத்தில் உள்ள மிக முக்கியமான ஒரு ஆள், ஒரு மனிதர் ரொம்ப அடக்கத்தோட ஒடுக்கத்தோட அந்த ஜனாசாவுக்கு முன்னால வாராரு. வந்து தேம்பி தேம்பி கதறி கதறி அழுகின்றார். குதுபுத்தீன், நீங்க என்ன காட்டி கொடுத்துட்டீங்க. இதுவரைக்கும் என்னுடைய இந்த ரகசியமான அமல் எனக்கும் என்னுடைய ரப்புக்கும் மத்தியில ரகசியமா தான் இருந்துச்சு. ஆனா இன்றைக்கு நீங்க மக்கள்கிட்ட என்ன காட்சி கொடுத்துட்டீங்க. குதுபுத்தீன், உங்களுடைய ஜனாசாவை நான் தொழுவிக்காட்டி இன்னும் எத்தனை நாள் தொழுவிக்காமல் இதே இடத்துல கிடக்கும் என்ற அந்த பயம் இல்லாமல் இருந்தால் நான் இங்க வந்திருக்க மாட்டேன். அந்த பயம் வந்ததுனால தான் நான் உங்களுடைய ஜனாசாவை தொழுவிக்கிறேன் என்று ரொம்ப அடக்கத்தோட வந்து பணிவோட வந்து அந்த ஜனாசாவை தொழுக வைத்துட்டு அவசரமா சென்றாரு. யார் அவர் என்றா, அந்த காலத்துடைய முகலாய மன்னர்களில் ஒரு மன்னர், சுல்தான் ஷம்சுத்தீன் அல் தமிஷ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. மூணு சகோதரர்கள் இருந்தாங்க, சுல்தான் அலாவுதீன், சுல்தான் சலாஹுதீன், சுல்தான் ஷம்சுத்தீன். இந்த மூன்று சகோதரர்களில் ஒருவர் சுல்தான் ஷம்சுத்தீன் அல் தமிஷ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. முழு இந்திய உபகண்டத்தை ஆட்சி செய்தவர். ஒரே ஒரு நாளுடைய அசருக்கு முந்தின சுன்னத் தவறு இல்லை, ஒரு நாளுடைய தஹஜ்ஜு தொழுக தவறில்லை, ஒரு அந்நிய பெண்ணை ஏறெடுத்து பார்த்ததில்லை. அவர்களால முடியுமண்டா? ஏன் என்னால உங்களால முடியாது? மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, நாட்டுடைய நிலைமை ரொம்ப மோசம். நாங்கள் அடிக்கடி துவா செய்கின்றோம், ஆனால் எங்களை துவாவை பார்த்து அல்லாஹ் இறக்கப்படுற மாதிரி ஒரு தியாகம் உண்டு வரணும். இன்னைக்கு நாங்கள் செய்யற அமல் இபாதத்துக்கு தியாகம் உண்டு இல்லை. நினைச்சா செய்யறது, நினைச்சா விடுறது, உற்சாகமா இருந்தா வாரது, உற்சாகம் இல்லாட்டி விட்டுறது, மழை பெஞ்சா வாரல்ல, மழை இல்லாட்டி ஃப்ரீயா இருந்தா வாரது. மேலான பெரியார்கள் சகோதரர்களே, நாங்க எங்கட மற்ற விடயங்களை எவ்வளவு தியாகத்தோட அக்கறையோட செய்யறோமோ அதே மாதிரி மார்க்கத்தில் உள்ள மிக முக்கியமான வணக்கங்களை, அமல்களை, இபாதத்துகளை, இதிலும் உண்டான காரியங்களை நாங்க தியாகத்தோடு செய்தோம் உண்டா, அதற்கு பின்னால துவா செய்தோம் உண்டா, அதை பார்த்து அல்லாஹ் இறக்கப்படுவான், நிலைமைகளை மாற்றி தருவான். அந்த அடிப்படையில நாம் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆகவே அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய மணிமக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, முழு உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து இஸ்லாமிய ஆண்கள் பெண்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. ரப்பே ரஹ்மானே, நாம் செய்யக்கூடிய அனைத்து அமல்களில் இஸ்திகாமத்தை தந்தருள்வாயாக, அதை தொடர்ந்து மௌத்து வரைக்கும் செய்வதற்குரிய ஆசையை, ஆர்வத்தை, விருப்பத்தை தந்தருள்வாயாக. நம்முடைய நாட்டுடைய நிலைமையை சீராக்கி வைப்பாயாக, அச்சமற்ற பயமற்ற சூழலை ஏற்படுத்தி வைப்பாயாக. நம் எல்லோருடைய முடிவை நல்ல முடிவாக ஆக்கி நம் அனைவர்களுக்கும் ஜன்னத்தில் ஃபிர்தௌஸ் என்ற சூரக்கத்தை தந்திருவாயாக. ஆமீன், ஆமீன். யா ரப்பல் ஆலமீன், ரஹ்மத்துக யா ரஹ்மர் ராஹிமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹி அக்ரம் அல்லதீ கலகல் இன்ஸான வகரம் வஅல்லமஹு மினல் பயானி மா லம் யஅலம் ஃபஸுப்ஹானல்லதீ லா யுஹ்ஸா இம்திநானுஹு பில்லிஸானி வலா பில் கலம் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வஅஷ்ஹது அன்ன சையிதனா வநபியனா வமௌலானா முஹம்மதன் அப்துஹு வரசூலு ஸல்லல்லாஹு அலைஹி محمد وعلى آله وأصحابه الذين تبعوه واقتدوا به قولا وفعلا
فعلا وعدلا ويحسانا أما بعد فأوصيكم عباد الله وإياي بتقوى الله فإن الله مع الذين اتقوا والذين هم محسنون وعلموا عباد الله فإن الله فرض فرائض فلا تضيعوها وحد حدودا فلا تعتدوها وحرم حرمات فلا تنتهكوها كما قال الله سبحانه وتعالى ومن يتعد حدود الله فأولئك هم الظالمون وقال الله سبحانه وتعالى ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال النبي صلى الله عليه وسلم أحب الأعمال إلى الله أدومها وإن قل جعلنا الله وإياكم مع المطيعين لله ورسوله فالله تعالى يقول ووثق القائلين فإذا قرئ القرآن فاستمعوا له وانصتوا لعلكم ترحمون فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فاستقم كما أمرت ومن تاب معك ولا تطغوا إنه بما تعملون بصير بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بالله وذكر الحكيم إنه تعالى جواد كريم ملك قديم بر رؤوف رحيم ورب حليم
For more lectures, visit slhub.com.